ராம ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு மிகவும் மங்களகரமான நாள். இன்றெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி மகாராஜ், ஸ்வரூப் தாமோதர மகாராஜோடைய மறைவு தினம், சிவானந்த சேனருடைய மறைவு தினம். காலையில் நம்ம சிவானந்த சேனருடைய லீலைகளை பற்றி பேசணும். சிவானந்த சேனருடைய குடும்பம் எப்படி சைதன்ய மகாப்பிரபு, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே, குடும்ப உறுப்பினர் எல்லாருமே எப்படி சைதன்ய மகாப்பிரபு மேலே ரொம்ப அன்பு செய்தாங்க, சைதன்ய மகாப்பிரபு எப்படி அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த சரித்திரத்தை வந்து சிவானந்த சேனருடைய பக்தியை வந்து நம்ம காலையில் பார்த்தோம். சிவானந்த சேனா வந்து எந்த அளவுக்கு சைத்திர மாபு மேலே அன்பு வச்சுருந்தாரு. ஈவன் அவர் வந்து அவர் வழிபாடு பண்ணி இந்த கோபால் விக்கிரகம், கௌர் கோபால் விக்கிரகம் இப்போவும் வந்து நம்ம போனால் தரிசனம் பண்ணலாம் குமார்காட்டால். அதே போல் சைத்திர மாபுடைய இன்னொரு விருப்பம் என்னவாக இருந்ததுன்னா, சிவானந்த சேனரை வந்து வாசுதேவ தத்தான்னு ஒரு பக்தர் இருந்தார். வாசுதேவ தத்தர் வந்து வந்து கணக்கு அளவிட முடியாத நல்லா செலவு பண்ணுவார். பணங்களை வந்து பக்திக்காக வைஷ்ணவ செயலுக்காக செலவு பண்ணுவார், தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டார். அப்போது சிவானந்த சேனாட்டை வந்து மகாபிரபு என்ன சொன்னார்னா, வாசுதேவ தத்தருடைய வரவு செலவு கணக்கு நீங்கள் பார்த்து அவர் வந்து நல்லபடியாக அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு சேவையும் சிவானந்த சேனை கொடுத்தாரு. இப்படி சிவானந்த சேனா வந்து சைத்திர மகாபிரபு டைரெக்டாக நேரடியாக வந்து சேவைகள் கொடுக்கப்பட்டு அவர் வந்து சைத்திர மகாபிரபு நெருக்கமான சகாக்கள் ஒருத்தராக இருந்தார். இப்படி அவருடைய கதைகள்லாம் காலையில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சாயந்தரம் வந்து நம்ம ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி மகாராஜ், ஸ்வரூப் தாமோதர மகாராஜ் வந்து சைத்திர மகாபிரபுடைய சகாக்களே மிக மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர். சைத்திர மகாபிரபுடைய சகாக்கள் வந்து அலைவிடவே முடியாது. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா பகவானாலே எல்லையற்றவர் தான், அவருடைய சகாக்களும் எல்லையற்றவங்க. சைத்திர மகாபிரபு எல்லையற்றவர், அவருடைய சகாக்களும் எல்லையற்றவர். இப்போ சைத்திர மகாபிரபுடைய பக்தருடைய எண்ணிக்கை வந்து நம்ம அளவிடவே முடியாது. அதில் குறிப்பாக சில பக்தர்கள் வந்து சைத்திர மகாவுக்கு மிகவும் பிரியமானவங்க. எல்லா பக்தரும் பிரியமானவங்க தான், அதில் சிலர் மிக மிக பிரியமானவங்க, அதிலும் சிலர் வந்து மிக மிக நெருக்கமான பக்தர்கள் சைத்திர மகாவுக்கு. அதாவது மூணரை பக்தர்கள் வந்து சைத்திர மகாவுக்கு மிக நெருக்கமானவர்கள். நம்ம ஒரு ஆச்சரியமாக இருந்தால் மூணரை பக்தர் அப்படின்னா மூணு பக்தர்கள் ஒரு மாதாஜி. இந்த மூன்றரை மாதாஜினா வந்து கொஞ்சம் மகாபிரபு வந்து சன்னியாசமாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அவங்ககிட்ட பக்தி தொண்டு வந்து பரிமாறிக்க முடியும். மற்றபடி இந்த மூன்று பக்தர்கள் ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ், ராமானந்தராயர், சக்கி மகதி, சக்கி மகதியுடைய சகோதரியான மாலினி தேவி, இவங்க மூன்றரை பேரும் வந்து சைத்திர மகாபிரபுடைய மிக மிக நெருக்கமான பக்தர்கள். அதில் வந்து ராமானந்தராயும் ஸ்வரூப் தாமோதர் மகாராஜும் வந்து சைத்திர மகாவுக்கு மிக மிக நெருக்கமான அந்தரங்க லீலைகளை, சைத்திர மகாபிரபு அந்தரங்க மனோநிலை, சைத்திர மகாபிரபு மனோநிலை அறிந்த மிக நெருக்கமான அந்தரங்க பக்தர்களை வந்து ராமானந்தராயரும் ஸ்வரூப் தாமோதர் மகாராஜும் மிக மிக முக்கியமானவங்க. சைத்திர மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியுடைய மனோநிலையை எடுத்துன்னு இந்த பூமியில் தோன்றியிருந்தாங்க. சைத்திர மகாபிரபு லீலையுடைய நோக்கம் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து வெளிப்படையான நோக்கம், சைத்திர மகாபிரபுடைய லீலையினுடைய அவதாரத்தினுடைய வெளிப்படையான நோக்கம். இன்னொன்று அந்தரங்கமான நோக்கம். சைத்திர மகாபிரபுடைய அவதாரத்தினுடைய வெளிப்படையான நோக்கம் என்னதுன்னா, சைத்திர மகாபிரபு வந்து நாம சங்கீர்த்தனம், இந்த கிருஷ்ண உணர்வை வந்து கிருஷ்ண பக்தி வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் வந்து பகவானுடைய நாமமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பவானி புனித நாமத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக சைத்திர மகாபிரபு தோன்றினாரு. இது வெளிப்படையான காரணம். இன்னொன்று உட்புற காரணம், அந்தரங்க காரணம் என்னென்னா, சைத்திர மகாபிரபு வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய பக்தி, அவங்களுடைய அன்பு அது எந்த அளவுக்கு ஆழமானது, அதை உணரணும், அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக சைத்தன்யர் வந்து கிருஷ்ணர் வந்து ராதையோட பாவனையில் தோன்றினாங்க. இப்போ ஸ்ரீமதி ராதாராணிக்கு நிறைய சகிகள், கோபிகள் இருக்காங்க. அதில் ரெண்டு பேர் லலிதா விசாகா, இந்த அஷ்டசகி எட்டு சகிகள், ராதே ஸ்ரீமதி ராதாராணியுடைய கோபிகள் வந்து எட்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் லலிதா விசாகா வந்து ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிக மிக நெருக்கமான அந்தரங்க சேவை பண்ணக்கூடியவங்க. அப்போ கிருஷ்ணலீலையில் வந்து ராதாராணிக்கு மிக மிக அந்தரங்க சேவை பண்ணக்கூடிய லலிதா விசாகாவும் சைத்திர மகாபிரபு லீலையில் வந்து ஸ்வரூப் தாமோதரரும் ராமானந்தராயரும் தோன்றினாங்க. நம்ம பின்னாடி சமயம் கிடைக்கும் போது நம்ம பின்னாடி வரக்கூடிய காலங்களில் ராமானந்தராயருடைய மகிமைகளை பற்றி படிப்போம். ஸோ இன்றைக்கு வந்து ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமியுடைய மகிமைகள். ஸோ ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியுடைய வாழ்க்கை, அவர் எப்படி சைத்திர மகாபிரபுக்கு அர்ப்பணித்திருந்தார், எந்த மாதிரி சைத்திர மகாபிரபுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டார், எந்த மாதிரி பகவானுக்கு மிக நெருக்கமான அந்தரங்க சேவகராக இருந்தார், காரியதரிசியாக இருந்தார், எப்படி வந்து சைத்திர மகாபிரபுடைய மனதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சைத்திர மகாபிரபுக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது, அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் எப்படி இருந்தார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சாஸ்திரங்களில் குறித்து வச்சுருக்காங்க. பிரேம விழா, சைத்தன்ய சரித்தாமிரதம், சைத்தன்ய பாகவதம், இந்த மாதிரி சாஸ்திரங்களை வந்து ஸ்வரூப் தாமோதர் மகாராஜோடைய உன்னதமான நிலையை வந்து குறித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அவரை பற்றி கொஞ்சம் விஷயங்களை பகிர்ந்துக்குவோம். ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் வந்து அவர் இந்த பாத்தாதியா பீதாதியாங்கிற கிராமம் வந்து பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்கு, வங்காளதேசத்தில். வங்காளதேசத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் பீதாதியான்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பத்மநாப கர்ப ஆச்சாரியன்னு ஒரு பக்தர் இருந்தார். அந்த பத்மநாப கர்ப ஆச்சாரியுடைய பையன்தான் வந்து புருஷோத்தம் ஆச்சாரியா. இவர் பேர் புருஷோத்தம் ஆச்சாரியா அல்லது புருஷோத்தம் பட்டாச்சாரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து புருஷோத்தம் பட்டாச்சாரியா. ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் வந்து கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க. அவங்க வந்து வங்காளதேசத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் வந்து அவங்க ஃபேமிலி வந்து நவதீபத்துக்கு மாறி வராங்க. நவதீபத்தில் வராங்க. நவதீபத்தில் வந்து பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கார் புருஷோத்தம் பட்டாச்சாரியா. ஸோ புருஷோத்தம் பட்டாச்சாரியா நம்ம முன்னே பேசிட்டு இருந்த மாதிரி அவர் வந்து கிருஷ்ணருடைய அந்தரங்க சகியான, ராதையோட அந்தரங்க சகியான லலிதா விசாகா. எப்படி வந்து லலிதா விசாகம் ராதையோட அந்தரங்க சகியா இருப்பாங்களோ, அது போல சைத்தன்யா அப்படி அந்தரங்க சேவகராக ஸ்வரூப் தாமோதர் மகாராஜும் ராமானந்த ராயும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து நவதீபத்தில் நாமசங்கீர்த்த நிலையை தொடங்கினாங்க. நாமசங்கீர்த்த நிலையை தொடங்கிட்டு மேலும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து எல்லாருக்கும், அதாவது பகவானுடைய நாமத்தை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், சாதாரண பாமர ஜனங்கள்லேருந்து எல்லாருக்கும் வந்து ஹரிநாமம் போய் சேரணுங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்திருந்தார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்தை விட்டு கத்வாவில் போய் சன்னியாசம் எடுத்துட்டு பூரியை வந்து தன்னுடைய தலைமையகமாக வச்சுக்கிறார். பூரியில் இருக்கார். இந்த சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டான்னு தெரிஞ்சவொடனே இவருக்கும் ரொம்ப ஆதங்கம் ஏற்படுது. சைத்தன்யாவுடைய பிரிவு தாங்க முடியல. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுனால இவரும் வந்து வாரணாசி காசியில் போய் சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசம் எடுத்துட்டு அங்கேருந்து பூரி வந்துடுறார். பூரி வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலையில் பங்கெடுத்துக்கிறார். அதாவது சைத்தன்ய மகாபிரபு ஆரம்ப கால லீலைகள், சைத்தன்ய மகாபிரபு ஆரம்ப கால லீலைகளை வந்து முராரி குப்தாங்கிற பக்தர் வந்து குறித்து வச்சிருந்தார். அதே போல சைத்தன்ய மகாபிரபு இறுதி கால லீலைகள், சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தை விட்டு போகிறச்ச வந்து என்னென்ன லீலைகள் மகிமைகள்லாம் பண்ணாரோ, என்னென்ன அற்புதங்கள் பண்ணாரோ, அது வந்து ஸ்வரூப் தாமோதர் வந்து குறித்து வச்சிருந்தாங்க. அதுக்கு ஸ்வரூப் தாமர் கரைச்சான் பேர் ஸ்வரூப் தாமர் கரைச்சாங்கிறதுல வந்து அது எழுதி வைக்கல, ஜஸ்ட் அவர் வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தார். அதை வந்து ஸ்வரூப் தாமோதர் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு போச்சார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அந்த ஸ்வரூப் தாமோதர்ட்ட இருந்து என்னென்ன கேட்டாரோ சைத்தன்யாவுடைய ஆரம்ப லீலைகளை வந்து அது முழுக்கும் அவர் கேட்டது பார்த்ததெல்லாம் வந்து கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமிக்கு சொல்லி கொடுத்தார். கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தான் சைத்தன்ய சரித்தாமிரதம் புஸ்தகத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ சைத்தன்ய சரித்தாமிரதம் புக்கு கிருஷ்ணனுடைய லீலைகள் நம்ம கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமானவங்க ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி ஒருத்தர் தான். அவருடைய அவர்கிட்டருந்து கேட்ட விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள் தான் வந்து ரகுநாதர் கோஸ்வாமி வந்து கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமிக்கு சொன்னாங்க. ஸோ எப்படி ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ் வந்து சைத்தன்ய சரித்தாமிரதத்துடைய புஸ்தகத்துக்கு ஒரு சாரம், அவருடைய அந்த போதனைகள் தான் வந்து அவருடைய அந்த லீலைகள் தான் வந்து அவர் கண்ட பார்த்த லீலைகள் பேசிய லீலைகள் தான் வந்து சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி சைத்தன்யமும் அப்படி லீலைகளில் கலந்துட்ட ஸ்வரூப் தாமோதர் வந்து அவருடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தராக இருக்கார். அவர் பூரி வந்து சைத்தன்யாபுரிய சங்கத்தில் இருக்கார். சைத்தன்யாபுரிய சங்கத்திலேருந்து அங்கே நாம சங்கீர்த்தனம், பூரியில் வந்து ரத யாத்திரை நடக்கும். ரத யாத்திரை நடந்து மிக பிரம்மாண்டமான நாம சங்கீர்த்தனம் நடக்கும். அப்படி நாம சங்கீர்த்தனம் நடக்கும்போது ஏழு குழுக்களாக பிரிஞ்சுடுவாங்க. ஏழு குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு குழுவிலும் வந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. அதில் முதல் குழுவில் வந்து ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் தான் கீர்த்தனம் செய்கிறார். ஸோ ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் வந்து கீர்த்தனத்தில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அவர் பாடினா அவ்வளோ இனிமையாக இருக்கும். இப்படி கந்தர்வர்கள்லாம் மேல்லோகத்தில் கந்தர்வர் பாடினா எவ்வளோ இனிமையாக இருக்குமோ, அது போல் ஸ்வரூப் தாமோதரோட மகாராஜோட கீர்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப உற்சாகமாக அவருடைய கீர்த்தனத்துக்கு நடனமாடுவார். இப்படி ஒவ்வொரு குழுக்கள்லையும் கீர்த்தனை நடக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு தன்னை ஏழு விதமாக விஸ்தாரம் பண்ணிட்டு ஏழு குழுக்கள் மத்தியிலும் நடனமாடுவார். அப்போ ஸ்வரூப் தாமோதர் மகாராஜோட கீர்த்தனை வந்து சைத்தன்யாவுக்கு மேலும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். அவருடைய கீர்த்தனங்கள், அவருடைய ஈவன் அவருடைய ஸ்காலர்ஷிப், அவருடைய நாலேஜ், எப்படி வந்து தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி ரொம்ப புத்தி கூர்மையுள்ள சாஸ்திரம் எல்லாம் அறிஞ்சவராக இருக்காரோ, அது போல நாலேஜில் வந்து ஒரு வெரி ஸ்காலர், மிகச்சிறந்த பண்டிதர் ஸ்வரூப் தாமோதர். ஸோ பாண்டித்யத்திலையும் மிகச்சிறந்த பாண்டித்யம் உள்ளவர், அது போல கீர்த்தனத்திலையும் மிக ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்களை வந்து இவருடைய துறவுக்கு நிகர் யாருமே ஆக முடியாது. இவருடைய பக்தி, இவருடைய கீர்த்தனம், இவருடைய அந்த அவருடைய சேவைக்கு வந்து யாருமே நிகர் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக உன்னதமான நிலையில வந்து பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காரு சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்திலிருந்து. அதே போல ஸ்வரூப் தாமோதர மகாராஜுக்கு வந்து புண்டரீக வித்யாநிதிங்கிற பக்தர் மிக நெருக்கமானவர். புண்டரீக வித்யாநிதி வந்து மிக உன்னதமான வைஷ்ணவர். அவரும் வங்காளதேசத்துல வந்து சிட்டகாங்கிற இடத்துல தோன்றினார், சிட்டகாங்கிற கிராமத்துல. ஸோ புண்டரீக வித்யாநிதி அவர் பூரி வந்திருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்தில் இருக்கணும், அவரை தரிசிக்கணும், ரத யாத்திரையில அட்டன் பண்ணணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும்னு சொல்லி புண்டரீக வித்யாநிதி பூரி வந்திருந்தாங்க. இப்ப புண்டரீக வித்யாநிதியும் ஸ்வரூப் தாம்பரும் மிக நெருக்கமான நண்பர்கள். ரெண்டு பேரும் ஒற்றுமையா கீர்த்தனை பாடுவாங்க, ஜபம் செய்வாங்க, அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஜெகநாதர் கோயில வந்து ஒரு மிகச்சிறந்த திருவிழா நடக்குது, ஓதன சஷ்டின்னு. இந்த ஓதன சஷ்டி அன்னைக்கு ஜெகநாதருக்கு வஸ்திரங்களை வந்து அர்ப்பணிப்பாங்க அவருடைய பாண்டா பக்தர்கள்லாம். அப்போ ஸ்வரூப் தாமதரும் புண்டரீக வித்யாநிதியும் ஜெகநாதர் தரிசனம் பண்ண போகும்போது ஜெகநாதருக்கு புது வஸ்திரங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த வஸ்திரங்கள் வந்து சலவை செய்யாம இருந்தது. அதை பார்த்தோன்னே புண்டரீக வித்யாநிதிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னது பகவானுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்க துவைக்காம, அது வந்து அழுக்கு வஸ்திரமே கொடுக்குறாங்களே, வாஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஸ்வரூப் தாமர் சொல்றாரு, இது வந்து பகவானுக்கும் பக்தருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம். அவங்க என்ன சாதிச்சாலும் என்ன சேவை சாதிச்சாலும் பகவான் அதை அன்போட ஏத்துக்கிறாரு, நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, என்னால் அது பொறுத்துக்கவே முடியாது, பகவான் வந்து சாஸ்திரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான், அவர் வந்து மிக உன்னதமானவர், தெய்வீகமானவர். ஆனால் நம்ம பக்தி தொண்டு செய்யும்போது, நம்ம பூஜை காரியங்கள்லாம் செய்யும்போது நம்ம சாஸ்திர விதிகளை பின்பற்றணும், இந்த மாதிரி வஸ்திரங்களை சமர்ப்பிக்கிறது வந்து தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பூஜாரிகள் வந்து நிந்திக்கிறாரு, குறை சொல்கிறாரு புண்டரீக வித்யாநிதி. இப்போ இப்படி அன்றைக்கு நைட்டு வந்து புண்டரீக வித்யாநிதி தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல வந்து ஜெகநாதரும் பலராமர் வந்தாங்க. ஜெகநாதரும் பலராமர் வந்து அவர் அறையிறாங்க, கன்னத்தில் ஓங்கி அறையிறார் ஜெகநாதர். அரைஞ்சின்னு கேட்குறாரு, உனக்கு என்ன தைரியம், நீ என்னுடைய பக்தர்களை குறை சொல்கிற, நீ அவங்க எது அன்போடு சாதிச்சாலும் நான் ஏற்றுக்குவேன், அதை நான் பார்க்குற அவங்களுடைய நிறை குறைகளை நான் பார்க்கறது இல்லை, அவங்களுடைய அன்பு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஜெகநாதர் வந்து அவர் கண்டிக்கிறார். அந்த அடுத்த நாள் காலையில் ஸ்வரூப் தாமதர்கிட்ட வந்து புண்டரீக வித்யாநிதி பார்க்குறாரு, அவர் கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. ஸ்வரூப் தாமதர் கேட்குறாரு, என்னாச்சு உன் முகம்லாம் வீங்கியிருக்கு என்ன நடந்ததுங்க போது புண்டரீக வித்யாநிதி சொல்கிறாரு, பகவான் வந்து என்னை அரைஞ்சிட்டாரு, நான் வந்து பக்தர்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சதுனால பகவான் வந்து என்னை வந்து ஓங்கி ஓங்கி அரைஞ்சிட்டார், பலார் பலன் அரைஞ்சிட்டாரு, நீ இந்த மாதிரி என்னுடைய பக்தர்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். தான் ஸ்வரூப் தாமர் ரொம்ப சந்தோஷம், அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல பகவான் வந்து உன்னை நேராக வந்து கண்டிக்கிறாரு, பகவானுக்கு வந்து உன் மேலே ரொம்ப பிரியம், அதனால அவரே டைரெக்டாக வந்து அவருடைய கரங்களால் உன்னை கண்டிச்சிருக்காரு, உன்னை தண்டிச்சிருக்காருன்னு நீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த சம்பவம் அந்த லீலையை குறித்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லீலை என்ன நடக்குதுன்னா, ரத யாத்திரை அப்போ வந்து குண்டிச்சா மாஜினம், குண்டிச்சா வந்து குண்டிச்சாங்கிற கோயில் இருக்குது, அதாவது பூரி ரத யாத்திரை எப்படி நடக்கும்னா, பூரி கோயிலிருந்து ஜெகநாதர் கோயிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி குண்டிச்சா கோயில் இருக்கும். அப்போ பூரி ஜெகநாதர் கோயிலேருந்து தேரை வந்து குண்டிச்சா கோயிலுக்கு ஜனங்க வந்து எழுத்துட்டு வருவாங்க. அப்புறம் அங்கே பக்தர்கள்லாம் நிறுத்திட்டு அங்கே பூஜைகள்லாம் பண்ணி ஒரு வாரம் 9 நாள் 10 நாள் அங்கே ஜெகநாதர் தரிசனம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பவும் பூரி கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த லீலை எப்படின்னா, கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திரத்துலேருந்து, அதாவது துவாரகையிலிருந்து குருக்ஷேத்திரத்தில் வந்து மிக அற்புதமான சமய சடங்கு நடக்குது. பக்தர்லாம் அங்கே வந்து குளிக்கிறதுக்காக வருவாங்க, புனித ஸ்தலங்களில் நீராடுறதுக்காக வருவாங்க. அப்போ கிருஷ்ணர் அங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு பிருந்தாவன கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. ஸோ அவங்க ஸ்ரீமதி ராதாராணி எல்லா கோபிகளும் கிருஷ்ணா வந்து தங்களோட கூட்டிகிட்டு போகணும் பிருந்தாவனத்துக்கு, ஏன்னா கிருஷ்ணா வந்து எங்களை விட்டு வந்துட்டாரு, அப்போ அவர் வந்து துவாரகையிலேருந்து பிருந்தாவனை கூட்டிகிட்டு போகணுங்கிற மனோபாவம் தான் ரத யாத்திரை உற்சவம். அதாவது கிருஷ்ணரை வந்து துவாரகையிலேருந்து பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. ஸோ குண்டிச்சா கோயில் வந்து கோலோக பிருந்தாவனம், துவாரகா வந்து ஜெகநாதபுரி. இந்த பூரி கோயில் வந்து பூரியில் இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதர் கோயில் வந்து துவாரகையாகவும், குண்டிச்சா கோயிலில் வந்து பிருந்தாவனமாக பாவித்து பக்தர்கள் வந்து ரத யாத்திரை செய்வாங்க. அங்கேருந்து ஜெகநாதர் கூட்டிகிட்டு வந்து குண்டிச்சா கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த குண்டிச்சா கோயில் வந்து பிருந்தாவனத்துலேருந்து வேறானதில்லை, இது கோலோக பிருந்தாவனம் சொல்லிட்டு அவரே தன்னுடைய சகாக்களோடு போய் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுவார். ஒவ்வொரு நூக்கன் கார்னர் ஒவ்வொரு மூலையிலையும் எங்கேயும் தூசு இல்லாமல், அழுக்கு இல்லாமல், குப்பை இல்லாமல், சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி ஒட்டடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி ரொம்ப ஏன்னா பகவானுக்கு வரப்போறாரு இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு செய்வாங்க. அந்த லீலையில் ஸ்வரூப் தாமோதர் எல்லாரும் அங்கே பங்கு கொண்டிருக்காங்க, எல்லாரும் அந்த குண்டிச்சா கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெங்காலி பிராமணர் வந்து சைத்தன்மாவுடைய பாதங்களில் தண்ணீர் கோரி விட்டு அதை எடுத்து பருகிறாங்க, எல்லா பக்தர் மணி தெளிக்கிறது. ஸோ இதை வந்து சைத்தன்மா அப்புறம் சேவை பண்ணிட்டு இருக்கோம். சைத்தன்மா அப்புறம் முழுமுதற் கடவுள் தான், அவருடைய பாதங்களை கழுவி அந்த சரணாமிரதத்தை பருகிறதோ அதை தெளிச்சுக்கிறதோ தப்பு இல்லை. ஆனால் சைத்தன்யமாக அப்புறம் இப்போ ஒரு பக்தருடைய மனோபாவத்தில் இருக்கார், தான் ஒரு பக்தன், தன் பகவான் அல்ல தன் பக்தருங்கிற பாவத்தில் சேவனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது வந்து அந்த சேவையை வந்து இடையூறு பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறதுனால சைத்தன்யமாக அப்புறம் அவரை வந்து நிராகரிக்கிறார், அவரை வெளியே அனுப்புறாரு. தென் ஸ்வரூப் தாமரும் அவர் வெளியே அனுப்பிச்சிட்டு பின்ன வந்து அவர் வெளித்தோட்டத்தில் அவர் உண்மையில கோவிச்சுக்கிட்டாலும் உள் மனத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் பகவானுடைய சரணாமிரதத்தை தான் பருகினார். ஏன்னா திரும்ப வந்து சைத்தன்யமாக அவருக்காக பிரார்த்திக்கிறார், அவர் தெரியாமல் செஞ்சுட்டாரு நீங்கள் அவர் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபுவே பர்சனலாக அவரே அவரும் தன்னுடைய சகாக்கள் எல்லாரும் அவங்களே வந்து பர்சனலாக வந்து எப்படி ஒரு பகவானுடைய கோயிலை சுத்தம் பண்ணுறது, எப்படி அதை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, எப்படி அங்கே பகவான் வந்து அவருக்கு கைங்கரியம் எப்படி செய்கிறது, எப்படி அன்போடு செய்கிறது, அதை அவங்களே வந்து முன்னாடி நின்று நமக்கு பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம கோயிலில் வந்து எப்படி வச்சுக்கணும், நம்ம கோயில் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம எப்படி கோயில் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அந்தளவுக்கு மன சுத்தமாக இருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும், அங்கே பகவான் ரொம்ப சந்தோஷமாக வந்து தர்ஷன் கொடுப்பாங்க, பகவான் இருக்கக்கூட இடாது, அது கோலோக பிருந்தாவனம் அப்படிங்கிற மூடு, அந்த அந்த மனோபாவம், அந்த மனோநிலையை வந்து சைத்தன்ய மகாப்பிரபு ரொம்ப அழகாக இந்த லீலையில் காமிச்சாரு. அதே போல் ரத யாத்திரை, ரத யாத்திரையில் அதே மாதிரி தான் பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உற்சாகமாக கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவாங்க. இப்படி ஒரு லீலை. அதுக்கப்புறம் இன்னொரு லீலை வந்து பகவான் ஆச்சாரியர்னு ஒரு பக்தர், சைத்தன்ய மகாப்பிரபு சகாக்கள் ஒருத்தர் பகவான் ஆச்சாரியர். பகவான் ஆச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு மிக மிக நெருக்கமான பக்தர் தான். இவருடைய அப்பா வந்து சதானந்த கான். சதானந்த கான் வந்து ஒரு பௌதிகவாதி, அவருக்கு அவ்வளோ பக்தி கிடையாது. அவருடைய சகோதரர் வந்து கோபால் பட்டாச்சாரியா. கோபால் பட்டாச்சாரியா வந்து ஒரு மாயாவாதி. அவர் மாயாவாதத்தை படிச்சுட்டு வந்து மாயாவாதம் போதிக்கிறார் பக்தருக்கு மத்தியில், வந்து மாயாவாத தத்துவங்களை போதிக்கிறார். அப்போது எல்லா பக்தர்களும் அதை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் பகவான் ஆச்சாரியர் வந்து ஒரு நாள் சொல்கிறார் எல்லா பக்தர்களையும், என்னுடைய சகோதரன் கோபால் பட்டாச்சாரியா வந்து சாஸ்திரம் கற்பிக்க இருக்கிறாரு, இந்த மாதிரி பாகவதெல்லாம் சொல்ல போகிறாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. என் உடனே ஸ்வரூப் தாமர் வந்து கண்டிக்கிறார், நீ வந்து எப்படி மாயாவாதிட்டு இருந்து கேட்கலாம், மாயாவாதிட்டு இருந்து கேட்கறது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது. சைத்தன்ய மகாப்பிரபு நமக்கு பல தடவை அதை உணர்த்தியிருக்காரு. மாயாவாதி பாஷிஷுன்லே ஹோய் சர்வநாஷ், மாயாவாதிட்டிருந்து கிருஷ்ணருடைய தத்துவங்கள் கேட்டால் நமக்கு இருக்கிற பக்தியும் போயிடும். உன்னுடைய சகோதரன் ஒரு மாயாவாதியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒருபோதும் கேட்கக்கூடாது. அவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும், சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருந்தாலும், அவர் கிருஷ்ணா வந்து முழுமுத கடவுளாக ஏற்றுக்கொள்ளலை, கிருஷ்ணரை முழுமுத கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதனால அவர் பிரம்மத்தை வழிபடுறவர், எல்லாமே பிரம்மன் சொல்கிறவர். அப்போ அது வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆபத்தானது, அதனால் அவர்கிட்டருந்து ஒருபோதும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்வரூப் தாமர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு உறுதியாக வலியுறுத்துறாரு. பக்தர்கள் ஒருபோதும் மாயாவாதிகள்ட்டிருந்து கேட்கக்கூடாது. அவர் நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க தொலைக்காட்சியில் பேசக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் மிகப்பெரிய சாமியார்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க மாயாவாதிகளாக இருந்தாங்கன்னா ஒருபோதும் நம்ம அவங்ககிட்டருந்து கேட்கக்கூடாது. மாயாவாதிகள்ட்டிருந்து கேட்டோன்னா நம்ம பக்திங்கிற விதையை அழிஞ்சு போயிடும், பக்தியில் நமக்கு முன்னேற்றமே வராது, நமக்கு வந்து பக்தி பாதை விட்டு விலகிடுவோம் அப்படிங்கிறத இந்த லீலை மூலமாக ஸ்வரூப் தாமோதர் வந்து நமக்கு அறிவுறுத்துறார். அதுக்கப்புறம் ஸ்வரூப் தாமோதர், ஸ்வரூப் தாமோதர் எப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்வரூப் தாமோதரோடைய, யாராவது சைத்தன்ய மகாபிரபு ஏதாவது கீர்த்தனை வந்து பாடி பாட்டு எழுதிட்டு வராங்க, இல்லை கவிதை எழுதிட்டு வராங்க, இல்லை ஏதாவது சாஸ்திரத்துக்கு விளக்கம் எழுதிட்டு வராங்க அப்படின்னா, முதல் சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து ஸ்வரூப் தாமோதர் அமைச்சிடும், அவர்கிட்ட முதல் காமிங்க, அவர் பார்த்து அது ஓகே பண்ணாதான் சைத்தன்ய மகாபிரபு அதை அது படி கேட்பார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார்னா, யார் எது எழுதிட்டு வந்தாலும் கேட்க மாட்டார். ஓ, நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்களா, அப்போ படிங்க, நான் கேட்குறேன். நீங்கள் கவிதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்து சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்களா, கொண்டாங்க நான் படிக்கிறேன்னு வாங்கி படிக்க மாட்டார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து அது ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஏன்னா வைஷ்ணவர்களுடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் படிக்கணும், வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை படி தான் கேட்கணும், அந்த பாடல்கள் தான் பாடணும் அப்படிங்கிறதுல சைத்தன்ய மகாபிரபு மிக உறுதியாக இருப்பார். அதனால சைத்தன்ய மகாபிரபு டைரெக்டாக யாரும் எதையும் போய் சொல்ல முடியாது, நான் இந்த கவிதை எழுதியிருக்கேன், நான் இந்த பாட்டு எழுதியிருக்கேன், நான் இந்த சாஸ்திரத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நேரடியாக யாரும் போய் சொல்ல முடியாது. ஸோ முதல்ல அது ஸ்வரூப் தாமோதர் வந்து அதை வந்து பரீட்சை பண்ணுவார், அந்த பாட்டு வந்து கரெக்டாக இருக்கா, அதில் கரெக்டாக வைஷ்ணவ படி எழுதியிருக்காங்களா, பகவான் வந்து கரெக்டாக அதை சொல்லியிருக்காங்களா, இல்லை தவறாக ஏதாவது பகவானுடைய தத்துவங்களை வந்து தவறாக சொல்லியிருக்காங்களா, இல்லை வைஷ்ணவ பக்திக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது அவர் நிராகரிச்சிருவார். அப்படி தான் ஒரு பக்தர் வந்து கிழக்கு வங்காளத்துலேருந்து ஒரு பக்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து என்ன பண்ணார், சாஸ்திரங்களுக்கு விளக்கம் எழுதினார், சாஸ்திரத்துக்கு பாகவதத்துக்கு விளக்கம் எழுதிட்டு வந்து காமிக்கிறார், இந்த பாருங்கள் நான் பாகவதத்துக்கு விளக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன். உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஸ்வரூப் தாமோதர்கிட்ட காமிங்க, அவர் தான் இது கரெக்டு, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். தென் ஸ்வரூப் தாமோதர் படிச்சுட்டு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு, இந்த பாகவதம் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இந்த பாகவதத்துலேருந்து கிருஷ்ண பக்திக்கு எதிராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எழுதக்கூடிய பாடலோ இல்லை கவிதையோ இல்லை சாஸ்திரக்கான விளக்கமோ வந்து நம்ம வந்து அது சரியாக இருக்குன்னா முதல்ல வந்து வைஷ்ணவ ஆச்சாரியுடைய விளக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், நமக்கு முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து கிருஷ்ண பக்தி பாகவதத்தை உண்மையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புஸ்தக பாகவத்தை நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவத்தை தான் போகணும். பாகவத பாரக்கியா பாகவதஸ்தானே, பாகவத்தினுடைய தாத்பரியம் என்ன, பாகவத்துடைய தத்துவம் என்ன, பாகவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புஸ்தக பாகவதம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், நீங்கள் முதல் பக்தர் பாகவத்துட்டு போகணும். பக்தர் பாகவதுக்கு சேவை பண்ணாமல், பக்தர் பாகவத்துலேருந்து கேட்காம நீங்கள் புஸ்தக பாகவத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதே போல் ஸ்ரீ சைத்தன் மகாபிரபு சாக்ஷாத் முழுமுதற் கடவுள், சைத்தன்ய மகாபிரபு சேவையில் ஈடுபடாமல், அவர் மேலே அன்பு செய்யாமல், சைத்தன்ய மகாபிரபு சகாக்களுடைய சங்கத்தில் இல்லாமல் நீங்கள் பாகவத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பாகவதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாகவத்தில் உள்ள விஷயங்கள், பாகவத்தினுடைய ரகசியம் என்ன, பாகவத்தினுடைய தாத்பரியம் என்ன, பாகவத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல வந்து அவர் பக்தர் பாகவத்துக்கு சேவை பண்ணணும், சைத்தன்ய மகாபிரபு சரணடையணும், சைத்தன்ய மகாபிரபு சகாக்களுடைய போதனைகளை பின்பற்றணும், அவங்க மேலே அன்பாக இருக்கணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஒருத்தர் பாகவத்தை புரிஞ்சிக்க முடியும்னு அந்த இடத்துல மிக உறுதியாக வலுவாக வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவிடுறாரு. தன்னுடைய கருத்தில் சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை வந்து பதிவிடுறார் ஸ்வரூப் தாமோதர். ஸோ இந்த விஷயங்கள்லாம், அதாவது கீர்த்தனை பாடுறதாகட்டும், புஸ்தகங்கள் எழுதுறதாகட்டும், இல்லை மொழிபெயர்ப்பு செய்கிறதாகட்டும், இல்லை சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதாகட்டும், எதுவுமா இருந்தாலும் அந்த சரியான சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆச்சாரியர்கள் வழியில் வரக்கூடியது தான் அதிகாரப்பூர்வமானது. அது மாதிரி பக்தர்கிட்டருந்து கேட்கணுங்கிறத சொரூப் தாமோதர் இங்க உறுதிப்படுத்துறார். அதே போல சொரூப் தாமோதர் கோஸ்வாமி வந்து சைத்தன்யமாவுக்கு மிக நெருக்கமான காரியதரிசியா இருந்தாங்க. அப்ப ரகுநாத தாஸ் கோஸ்வாமி வந்து பௌதிகத்தை திறந்து சைத்தன்யமாவுக்கு வந்து சரணடையார். தன்னுடைய பௌதிக வாழ்க்கையிலிருந்து விட்டுட்டு சைத்தன்யமாவுடைய சேவை தான் தனக்கு வேணும், சைத்தன்யமாவுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடணுங்கிறதுக்காக ரகுநாத தாஸ் கோஸ்வாமி தன்னுடைய பௌதிக வாழ்க்கையை தொடர்ந்து பூரியில வந்து சைத்தன்யமாவுக்கு சரணடைகிறார். அப்ப சைத்தன்யமாபிரபு சொரூப் தாமோதர் கூப்பிட்டு ரகுநாதாவிட்ட ஒப்படைக்கிறார், இவர் உங்க பையன் மாதிரி பாத்துக்கோங்க, இவருக்கு வந்து எல்லா விஷயம் கத்துக் கொடுங்க, இவருக்கு பக்தியை கத்துக் கொடுத்து ஒரு நல்ல பக்தரா வைராக்கியமுள்ள ஒரு துறவான பக்தரா நீங்க உருவாக்கணும் அப்படின்னு ரகுநாத தாஸ் கோஸ்வாமியை வந்து சொரூப் தாமோதர் ஒப்படைக்கிறார். சோ அன்று முதல் சைத்தன்யமாபிரபு நேரடியா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ரகுநாத் கொடுக்க மாட்டார், அவர் ஏது போதனை கொடுத்தாலும் சொரூப் தாமோதர் மூலமா தான் வரும். அதே மாதிரி ரகுநாத் என்ன கைங்கரியம் பண்ணாலும் சொரூப் தாமோதர் மூலமா தான் சைத்தன்யமாபிரபு போய் சேருது. இதுதான் ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்குள்ள தொடர்பு. ஆன்மீக குருவானவர் வந்து சீடன் பகவானுடைய பிரதிநிதியா இருக்கார். ஸோ பகவானுக்கு நம்ம கைங்கரியம் செய்யணுமா, அது ஆன்மீக குருக்கு சமர்ப்பிக்கிறோம், ஆன்மீக குரு வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார். ஸோ பகவான் நமக்கு என்ன கருணை கொடுக்கணுமோ அது ஆன்மீக குரு மூலமா கொடுக்குறார். இப்போ ஆன்மீக குருங்கிறவர் நமக்கும் பகவானுக்கும் இடையில ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வயா மீடியா, ஒரு இணைப்பு கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார். ஸோ இந்த லீலை மூலமா அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ரகுநாத தாஸ் கோஸ்வாமி நேரடியா சைத்தன்யமாபிரபுக்கு வந்து அவரோட போதனைகளை அவர்கிட்ட கேட்கல, சைத்தன்யமாபிரபு நீங்க நேரடியா போதனை பண்ணுங்க, நீங்க எனக்கு நேரடியா அறிவுரை கொடுங்கன்னு சொல்லல. சைத்தன்யமாபிரபு என்ன சொன்னாங்க, அவர் வந்து சொரூப் தாமத்தை ஒப்படைச்சாங்க. சொரூப் தாம் ரகுநாதுக்கு செய்யக்கூடிய சேவை, அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன நிலையில இருக்காரு, அவருடைய மனோநிலை என்ன, அவர் என்ன மாதிரி பக்தி தூண்ட பக்குவமா இருக்காருங்கிற விஷயங்களை வந்து சைத்தன்யமாபிரபு சொரூப் தாமத்தை கேட்கிறார். சொரூப் தாமர் ரகுநாத் செய்த சேவைகளும் அவருடைய மனோநிலை, அவருடைய பக்தி, அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள், அவருடைய செய்யக்கூடிய சேவைகள்லாம் சைத்தன்யமாவுக்கு சமர்ப்பிக்கிறார். ஸோ இப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் அந்த முறையாக சீட பரம்பரை வழியாக இருக்கக்கூடியதை வந்து இந்த லீலையில் நம்ம பார்க்க முடியும். ரகுநாத தாஸ் கோஸ்வாமிக்கும் சொரூப் தாமோதருக்கும் சைத்தன்யமாவுக்கும் இடையே நடந்த அந்த அன்பு பரிமாற்றங்கள். அப்புறம் சைத்தன்யமாபிரபுடைய மனோநிலை, சைத்தன்யமாபிரபு வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா சைத்தன்யமாபிரபு வந்து முழு முதற் கடவுள் தான், ஆனால் அவர் எல்லா முழு முதல் கடவுளாக இருந்தாலும் அவர் எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவர். ஏன்னா சைத்தன்யமாபிரபு ஒரு பக்தருடைய ரூபத்தில் வரதுனால அவர் என்னென்ன பண்ணுறோ அதை பின்னாடி வரவங்களும் பின்பற்றுவாங்க. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, எத்தி ஆத்திரதி சிரேஷ்டா தத்தே தேவோ தரோஜனா, ஒரு பெரிய மனுஷன் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதை ஜனங்களும் பின்பற்றுவாங்க. அப்போ சைத்தன்யமாபிரபு வந்து ஒரு பக்தராய் வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றலைன்னா ஜனங்களும் அதை பின்பற்ற மாட்டாங்க. அதனால தான் சைத்தன்யமாபிரபு வந்து எப்போதும் தன்னை வந்து ஒரு பக்தருடைய ரூபத்தில், ஒரு பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏற்றினதுனால தான் முழு முதல் கடவுள் எங்கேயுமே சொல்ல மாட்டார். தான் ஒரு சேவகன், நான் பகவானுடைய சேவகன், கிருஷ்ணாவுடைய சேவகன், சேவகனுடைய சேவகன் தான் சொல்லிட்டு இருந்தார். அதே போல அவர் சன்னியாசம் எடுத்தணும், சைத்தன்யமாபிரபு சன்னியாசம் எடுத்தோடனே அவர் மிகச்சிறந்த துறவியாக வாழ்றார். எந்த விதமான ஆடம்பர பொருட்களையும் பயன்படுத்த மாட்டார், தரையில படுத்து சாதாரணமா தூங்குவார். ஒரு சன்னியாசி எப்படி ஒரு இந்த இலைகளையும் இதுவும் விரிச்சு படுக்கிறாங்களோ அது போல அந்த காய்ந்த இலைகள் எல்லாம் விரிச்சு அது மேலதான் படுப்பாங்க. அவங்க எதுவும் எந்த விதமான பட்டு வஸ்திரங்களோ இல்ல மெத்தையோ இல்ல சொகுசான ஆடம்பரமான பொருட்களை எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா ஜெகதானந்த பண்டிதருக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. ஜெகதானந்தர் என்ன நினைச்சாருன்னா, சைத்தன்யமாபிரபு முழு முதற் கடவுள், அவர் பேரில்தான் சன்னியாசம் எடுத்துருக்காரு, அவர் முழு முதற் கடவுள், அவரே இப்படி தரையில படுத்து தூங்கணும், அது அவருக்கு பொறுத்துக்கொள்ள முடியாம மிக உயர்ந்த நல்ல மிருதுவாக இருக்கக்கூடிய இளம் பஞ்சுகளை சேர்த்து அதை வந்து ஒரு அழகான பட்டு வஸ்திரத்தில் சேர்த்து ஒரு அழகான மெத்தையை தயாரித்து அதுக்கு தலையணை மெத்தையெல்லாம் வச்சு கொண்டு வந்து சைத்தன்யமாபிரபுக்கு அர்ப்பணிக்கிறாரு. பட் சைத்தன்யமாபிரபு, நான் ஒரு சன்னியாசி இதை ஏற்றுக்க முடியாது, நான் எப்படி சுகபோக வாழ்க்கை ஏற்றுக்க முடியும், இந்த உடல் சுகங்களை வந்து ஒரு சன்னியாசி ஏற்றுக்கூடாதுன்னு அதை நிராகரிச்சிடறார். தென் ஜெகதானந்த கோவம் வந்து அங்கிருந்து அவர் போயிடுறாரு, அங்கே நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் விருந்தாவனத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சைத்தன்யமாபிரபுக்கும் ஜெகதானந்தருக்கும் நடக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றமானது கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்கும் நடக்கூடிய அன்பு பரிமாற்றம் மாதிரி. ஸோ இது ஒரு ஆன்மீகமான ஒரு ஊழல் மாதிரி. ஸோ சைத்தன்யமாபிரபு மேலே கோவிச்சுட்டு ஜெகதானந்த பண்டிதர் வந்து பிருந்தாவனம் போயிடுறார். அப்போது சொரூப் தாமர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, சைத்தன்யமாபிரபு வெறும் தரையில் படுக்கவும் கூடாது, அதே சமயம் அவர் ஆடம்பர பொருட்களை ஏற்றுக்க மாட்டார்னு சொல்லி காய்ந்து போன இலைகள்லாம் சேகரித்து அது அழகாக ஒரு படுக்கை மாதிரி பண்ணி அதை சைத்தன்யமாபிரபு பண்ணிக்கிறார், சைத்தன்யமாபிரபு ஏற்றுக்கிறார். இப்போ சைத்தன்யமாபிரபுடைய மனோநிலை அறிந்து அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்தரங்க காரியதரிசி, அந்தரங்க சேவகராக வந்து சொரூப் தாமர் இருக்கார். தென் சில சமயங்களில் சைத்தன்யமாபிரபுடைய இறுதி லீலை, சைத்தன்யமாபிரபு இறுதி காலத்தில் வந்து அவர் கடைசி ஒரு 12 வருஷங்கள் வந்து மிக உன்னதமான தெய்வீக நிலையை வெளிப்படுத்துறார். அதாவது கிருஷ்ண பக்தியில் வந்து நம்மளால் ஆரம்ப நிலையில் இருக்கோம், நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்மளால் சைத்தன்யமாபிரபு வெளிப்படுத்தின அந்த தெய்வீகமான உணர்வுகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அது ரொம்ப ரொம்ப கடினமானது. சைத்தன்யமாபிரபு வெளிப்படுத்தின அந்த ஆன்மீக பாவங்கள், அவருடைய மனோநிலை, அவருடைய லீலைகள், குறிப்பாக சுரூப் தாமோதரரும் ராமானந்தராய்க்கும் சைத்தன்யமாபிரபுக்கும் இடையே நடந்த லீலைகள், அவங்களுடைய அந்த மனோபாவங்கள், இதெல்லாம் வந்து நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது, மிக மிக உன்னதமானது, மிக மிக தெய்வீகமானது. இப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய இறுதி காலம், தன்னை லீலை முடிச்சு போகக்கூடிய இந்த இறுதி காலகட்டத்தில் வந்து கிருஷ்ணன் மேலே உள்ள அந்த பிரிவு அவரை வந்து ரொம்ப வாட்டுது. அந்த பிரிவுல வந்து தன்னை தாங்கிக் கொள்ள முடியாம நிறைய அற்புதமான லீலைகளை பண்றாரு. ஒரு சமயம் சைத்திர மாப்பூர் என்ன பண்ணுவாரு, அவரு தன்னுடைய நிலையை மறந்து சில சமயம் கீர்த்தனை பாடி ஆடுவாரு, சில சமயம் மறைஞ்சி விழுந்துடுறாரு, சில சமயம் அப்படியே தாரதாரையா கண்கள் கண்ணீர் வருது, சில சமயம் அவர் உடல்ல மயிர்கள்லாம் குத்திட்டு நிக்குது, சில சமயங்கள்ல கிருஷ்ணர் மேல உள்ள விரகத்தினால கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினால் உடல் அங்கங்களை ஆமை மாதிரி உள்ள சுருங்கிடும் உள்ள. சோ இப்படி எல்லாம் இந்த மாதிரி நம்மளால யூகித்து கூட பார்க்க முடியாத அந்த தெய்வீகமா லீலைகள் வந்து சைத்தன்ய மகாபிரபு புரியிறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு எங்கேயாவது போயிடுவாருன்னு சொல்லிட்டு அவரு, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கடைசி காலத்துல தேடுறாரு, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, ராதை எங்க இருக்காங்க, விருந்தாவன் எங்க இருக்கு, கோவர்தன மலை எங்க இருக்கு, யமுனா நதி எங்க இருக்குன்னு அந்த கிருஷ்ணருடைய பிரிவு வந்து அவரை ஒரு பக்தர் உன்னதமான நிலையில இருந்தா எப்படி கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க மாட்டாரோ அது அந்த அந்த உன்னதமான குணங்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு காமிக்கிறார். அப்ப இவர் எங்கேயாவது போயிடுவாருன்னு சொல்லி ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிடறாங்க, ரெண்டு மூணு பூட்டு போட்டு பூட்டி வச்சிடறாங்க. ஆனா அப்ப கூட பார்த்தா ரூம் எல்லாம் பூட்டிருந்தா கூட சில பக்கம் ரூம் திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருக்க மாட்டாரு. சொரூப் தாமோதர், ஜெகதானந்த பண்டிட் இவங்க எல்லாம் தேடி போவாங்க சைத்தன்ய மகாபிரபு. அப்ப பார்த்தா சில நேரம் இந்த சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி ஜெகநாதர் கோயில்ல சிம்மத்வாரம்னு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு, நுழைவாயில், அங்க அங்க விழுந்திருப்பாரு. இல்லாட்டி வேற ஏதாவது என்ட்ரன்ஸ்ல அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ல இருப்பாரு. அப்ப இவங்க பிடிச்சி அவரு கூட்டின்னு வருவாங்க, தூக்கி அவர் மயங்கிய நிலையில இருப்பாரு. இன்னும் அவரை தூக்கிட்டு வந்து அவருடைய அவர் தங்கியிருந்த அறையில வந்து சைத்தன்ய மகாபிரபு தங்க வைக்கிறாங்க. கம்பீரால் கம்பீரால் தங்க வச்சு சைத்தன பண்ண பக்கத்தில் உட்காந்துட்டு பக்தர்லாம் கீர்த்தனை பாடுறாங்க. தென் கீர்த்தனை பாடிச்சு பாடிச்சு கொஞ்சமாக சைத்தன்ய மகாபிரபுடைய நினைவுக்கு வர்றார். நினைவுக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, நான் கிருஷ்ணருடைய விருந்தாவனத்தில் இருந்தேன், அவர் இவ்வளோ அழகாக புள்ளாங்களை வாசிட்டு இருந்தாரு, சுற்றியும் கோபிகள்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் கீர்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அந்த இடத்துல நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க, நான் திரும்ப போகணும், நான் திரும்பவும் கிருஷ்ணாவை பார்க்கணும், நான் திரும்பவும் கிருஷ்ணனுடைய புள்ளாங்குழல கேட்கணும், நான் திரும்பவும் கிருஷ்ணனுடைய அழகை தரிசிக்கணும், நான் யமுனா நதியை பார்க்கணும், கோவர்த்தன மலைக்கு போகணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அந்த கிருஷ்ண மேல் உள்ள அந்த உன்னதமான அன்பை வெளிப்படுத்துறாரு. சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு பண்ணாருன்னா நைட்டு அவர் தூங்கிட்டாருன்னு கொஞ்ச நேரம் பக்தர்களும் அசந்துருவாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு காணாமல் போயிடுவார். எங்கே பார்த்தா கோஷாலையில் இருப்பார், கோஷாலையில் பூரியில் கோஷாலையில் படுத்திருப்பார், சுற்றி மாடுகள்லாம் இருக்கும். அப்போது தன்னை மறந்து போய் சைத்தன்ய மகாபிரபு அங்கே மயங்கியிருப்பார். பார்த்தா அந்த கை காலெலாம் ஆமை உள் சுருங்கின மாதிரி உள் சுருங்கி அப்படியே அவருடைய முகம்லாம் வந்து பயங்கர தேஜஸ் அவ்வளோ அழகு சைத்தன்ய மகாபிரபு. அந்த அவருடைய அந்த ரூபமே வந்து வித்தியாசமாக மாறிடும். தன் பக்தர்கள்லாம் வந்து கீர்த்தனம் செய்து அவருடைய நினைவுக்கு வருது. நினைவு வந்தோடனே நான் வந்து விருந்தாவனத்தில் இருந்தேன், இங்கே கிருஷ்ணர் ராதையும் லீலே பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே நிறைய பசுக்கள்லாம் இருந்தது, என்னையே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள், நான் திரும்ப அங்கே போகணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அந்த உணர்வு அந்த கிருஷ்ணர் மேலே உள்ள உன்னதமான அன்பை வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறார். அதே போல் இன்னொரு சமயம் என்னாகுன்னா, பூரியில் வந்து ஒரு மணல் மேடு இருந்தது. அந்த மணல் மேடை பார்த்தோன்னே இது வந்து கோவர்த்தன மலைன்னு சொல்லி அதில் போய் மணல் மேட்டில் போய் சைத்தன்ய மகாபிரபு விழுந்துறாரு, மயங்கி விழுந்துறாரு. கோவர்த்தனத்தை பார்த்தோன்னா அந்த லீலைகள், கோவர்த்தனில் நடந்த லீலைகள், ராசலீலை பண்ணது, கிருஷ்ணர் வந்து கோபிகளோட நடனமாடினது, இதெல்லாம் நினச்சி அந்த கிருஷ்ணருடைய உன்னதமான தெய்வீகமான நிலையில் அப்படியே மயங்கி போய் சைத்தன்ய மகாபிரபு அங்கே விழுந்துடுறாரு. திரும்ப பக்தர்கள் அங்கேருந்து அழைச்சிட்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் மேல உள்ள உன்னதமான பாவங்களை வெளிப்படுத்துறாரு. ஒரு தடவை என்ன ஆயிடுது, சைத்தன்ய மகாபிரபு கடலை பார்த்துட்டு யமுனான்னு சொல்லி அதில் போய் குச்சிடுவார், கடலில் குச்சிடுறாரு. பக்தர்கள்லாம் தேடிண்டே வராங்க சைத்தன்ய மகாபிரபு காணணும். ஸோ ஒரு மீனவன் என்ன பண்ணான், மீன் பிடிக்கிற வலையை போட்டான். இந்த வலையில் பார்த்தா ஒரு கோல்டு கலரில் ஒரு பாடி, அது பார்த்தா கோல்டன் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கும். வலையில் பிடிச்சினான், பார்த்து சைத்தன்ய மகாபிரபு வலையில் மாட்டின்ட்டாரு. அது கொண்டு கரைக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தை தொட்ட உடனே அவனுடைய உடம்புலாம் ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு உணர்வு, அவனுக்கும் கிருஷ்ணன் மேலே உள்ள அன்பு ஏற்படுது, கிருஷ்ணன் மேலே பிரேமமும் வெளிப்படுத்துறான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் அவன் தன்னை உணராமல் குதிக்கிறான். ஸோ இவங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தேடி வராங்க. தேடி வந்து பார்த்தா இந்த மீனவனுடைய செயல், அவனுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ண நாமம், அவனுடைய இதெல்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சிருது, இங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து அவர் கூட்டின்னு வராங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு நாட்கள் ஆக 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 தன்னுடைய லீலையை முடிச்சு இந்த உலகத்திலிருந்து போகும்போது கிருஷ்ணர் மேலே உள்ள உன்னதமான அன்பு, அந்த தெய்வீகமான நிலை, அதாவது கிருஷ்ண பக்தியில் வந்து மிக உன்னதமான வந்து மாதுரிய ரசம், கிருஷ்ணர் மேலே காதல் கொள்றது. கிருஷ்ண இப்போ விருந்தாவனத்து கோபிகள், ஸ்ரீமதி ராதாராணி இவங்களை எந்தளவு கிருஷ்ணர் மேலே காதல் கொண்டாங்களோ அந்த ஒரு மனோபாவத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. அப்போ கிருஷ்ணருடைய மனோநிலை அறிந்து சைத்தன்ய மகாபிரபுடைய மனோநிலை அறிந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்வரூப் தாமோதர் வந்து விதம் விதமான பாடல்கள் பாடுவார். குறிப்பாக வந்து கீத கோவிந்தத்திலேருந்து பாடல்கள், அப்புறம் சண்டிதாசர், அப்புறம் வித்யாபதி இவங்களுடைய பாடல்கள் அப்புறம் கிருஷ்ண கருணாமிரதம் இதையெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பாடி சந்தோஷப்படுத்துகிறாங்க. இப்படி அவர் பாடும்போது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஆனந்தமாக கேட்டு நடனம் ஆடுறார். வித்யாபதியோடைய கவிதைகள் ஆகட்டும், அப்புறம் கிருஷ்ண கருணாமிரதம், கீத கோவிந்தம், காளிதாசருடைய பாடல்கள் இதெல்லாம் கேட்டு சைத்தன்ய மகாபிரபு பேரானந்தம் அடைகிறார். ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து ஸ்வரூப் தாமோதர் வந்து இந்த பாடல்கள்லாம் பாடி சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் வந்து ராமானந்தராயர் வந்து பாகவத்திலிருந்து மிக உன்னதமான ஸ்லோகங்கள்லாம் எடுத்து கோபிகளுடைய பிரார்த்தனைகள், இதெல்லாம் எடுத்து வந்து கோபிகா கீதம் இதெல்லாம் பாடி சைத்திர மகாபிரபு சந்தோஷப்படுத்துறாங்க. இப்படி இந்த சைத்திர மகாபிரபு தன்னுடைய இறுதி காலத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்வரூப் தாமோதரரும் ராமானந்தராயரும் வந்து சைத்தன்மாவுடைய மனோநிலை அறிஞ்சு அவரை வந்து அவர் கிருஷ்ணருடைய பிரேமத்தில் எப்படி இருக்காங்க, கிருஷ்ணருடைய நினைவில் எப்படி இருக்காங்களோ அது தகுந்தாற் போல அவரை பாடல் பாடி அவரை வந்து சந்தோஷப்படுத்தினாங்க. அவர் சேவையில் இருந்தாங்க. எண்ணற்ற சேவைகள் ஸ்வரூப் தாமோதரரும் ராமானந்தராயரும் செய்தாங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க கூட இருந்து அவருடைய மனோநிலை அறிந்து அவருடைய சந்தோஷத்துக்கு மிக முக்கியமான பங்கு வகிச்சவங்க ராமானந்தராயரும் ஸ்வரூப் தாமோதரரும். ஸ்வரூப் தாமோதர மகாராஜா வந்து சைத்தன்ய மகாபிரபு மிக மிக நெருக்கமான பக்தராக இருந்தார். அவருடைய சைத்தன்யமுடைய மனோநிலை அறிந்திருந்தார். சைத்தன்ய மகாபிரபு கைங்கரியத்தில் வந்து அவருக்கு எந்த விதமான சுய விருப்ப வெறுப்பும் கிடையாது. தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும், தான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், தான் வந்து எல்லாம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் சைத்தன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், சைத்தன்ய மகாபிரபு சேவையில் ஈடுபடணும். சைத்தன்ய மகாபிரபு கைங்கரியம் அவரை திருப்திப்படுத்துறது, அவரை சந்தோஷப்படுத்துறது, அவருடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறது. இப்படி தான் ஸ்வரூப் தாமோதர் வந்து லீலை பண்ணார். இப்போ ஸ்வரூப் தாமோதர மகாராஜா வந்து மிக மிக உன்னதமான பக்தர். ஒரு வகையில் சொல்லப்போனால் சைத்தன்ய மகாபிரபு ரெண்டாவது சைத்தன்ய மகாபிரபு மாதிரி அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய சைத்தன்ய மகாபிரபு அடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய துறவாகட்டும், அவருடைய பக்தி ஆகட்டும், அவருடைய சைத்தன்ய மகாபிரபு என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவருடைய வைராக்கியம், அவருடைய பக்தி, அவருடைய துறவு, இதெல்லாமே ஸ்வரூப் தாமோதரத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மிகவும் பிரியமானவர் ஸ்வரூப் தாமோதர். அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சைத்தன்ய மகாபிரபுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஸ்வரூப் தாமோதர். அந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே மிக மிக அன்பு உள்ளவர். ஸோ நம்மளும் ஸ்வரூப் தாமோதரத்தை பிரார்த்தனை செய்வோம், நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு மேலே அன்பு ஏற்படணும், நம்ம வந்து கிருஷ்ணனோட இன்னும் ஒரு அசராத வலுவான உறுதியான மனோநிலை வரணும், நமக்கு பக்தி தொண்டில் நம்ம இன்னும் நிறைய சேவை பண்ணணும், நம்ம பக்தி தொண்டில் இன்னும் முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய நாமத்தில் நமக்கு ருச்சி ஏற்படணும். சைத்தன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணங்களை அன்பு வெளிப்படுத்தினாங்களோ, சைத்தன்ய மகாபிரபு எப்படி வந்து அவருடைய சகாக்கெல்லாம் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்களோ, எப்படி ஸ்வரூப் தாமோதரன் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு எந்த விதம் எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு களங்கமற்ற ஒரு தூய்மையான சேவை பண்ணாரோ, அதே போல் நம்மளும் வந்து சைத்தன்யருக்கு வந்து பகவான் சைத்தன்யருக்கு எந்த ஒரு களங்கம் இல்லாத அப்பளுக்கற்ற தூய்மையான பக்தி தொண்டு செய்யணும். நம்முடைய மனது வந்து அதில் வந்து உறுதியாகணும். நம்ம மேலும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும். மேலும் மேலும் நம்ம வந்து சைத்தன்யாவுடைய லீலைகள் அவருடைய மகிமைகள்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான லீலைகளை கேட்கறதுக்கு உண்டான சுவை நமக்கு ஏற்படணும். அதை நினைவு கொள்ளணும். அந்த நினைவு, அந்த சுவை, அந்த மனோநிலை, அந்த பக்திக்கு உண்டான பாவம், இதெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள் தான் நமக்கு தர முடியும். அதனால் ஸ்வரூப் தாமோதரருக்கு பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு மேலே அளவிட முடியாத அன்பு ஏற்படணும், நம்மளும் பக்தி தொண்டில் உறுதியாகணும்னு சொல்லிட்டு. ஜெய ஸ்ரீ ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் கி ஜெய. ஸ்ரீ ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் திரிபா மகோத்சவ.